கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 35.
இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். நமது தத்துவ அறிவை வளர்த்தெடுப்பதற்காக நம் சைவ உலகுக்கு கிடைத்த ஞானாசிரியர் மெய்கண்ட தேவருடைய திருவடிகளை உச்சியிலும் உள்ளத்திலும் பொருத்தி வணங்கி மகிழ்கின்றேன். சைவ சித்தாந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்காக எளிமையாக வழிகாட்டி நாம் கற்ற முதல் நூலாகிய உண்மை விளக்கத்தை ஆக்கிய மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளுக்கு நம் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். அந்த நூலுக்கு எளிமையாக நமக்கு விளங்கும்படி உரை செய்து அவருடைய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளையும் போற்றி மகிழ்கின்றேன். தற்போது நாம் படித்து கொண்டிருக்கின்ற திருவருட்பயன் என்கின்ற இரண்டாவது நூல் உமாபதி சிவாச்சாரியார் என்று சொல்லப்படுகிற சந்தானாச்சாரியாரில் ஒருவராகிய பெரியவரால் ஆக்கப்பட்டது. தில்லைவாளந்தனர்களில் ஒருவராயிருந்து சரியை கிரியை கடந்து யோக ஞான நிலையை அடைந்தவர் அவர். தன்னுடைய குருநாதராக மறைஞான சம்பந்தரை ஏற்று தானும் தத்துவ அறிவு பெற்று எங்களுக்கும் அதனை ஊட்டிக் கொண்டிருக்கிற அந்த பெருமகனார் திருவடிகளை நாம் போற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோலவே இந்த நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற மறைந்த யாழ்ப்பாண சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் திருவடிகளையும் மனதிருத்தி போற்றுகின்றோம். இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவருட்பயன் என்கின்ற நூல் காப்புச் செய்யுளை விட 100 குறள்களை உட்கொண்டிருக்கிறது. குறள் வடிவிலான நூல், 10 அதிகாரங்கள் அமைத்து ஒவ்வொரு அதிகாரத்திலையும் திருக்குறளை போலவே 10-10 குறள்களாக வகுத்து கொண்டு இந்த நூலை செய்கிறார். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலை ஞானம் கற்கும் சரக்கு அன்று கான் என்கின்ற அந்த காப்புச் செய்யுளோடு இந்த நூல் ஆரம்பமாகிறது. இந்த நூலினை 2 பகுதிகளாக பிரித்து காணலாம் என்று உரையாசிரியர் சொல்கிறார். திருவருள் என்றும் பயன் என்றும் அதனை 2 பிரிக்கலாம் என்று உரையாசிரியர் நமக்கு வழிகாட்டுகிறார். இந்த நூலினுடைய முதல் 3 அதிகாரங்களும் உள்பொருளாகிய 3 பதி பசு பாசம் என்கின்ற அந்த 3 விடயம் பற்றியும் நமக்கு தெளிவையும் புதிய அறிவையும் தருகின்றன. அதிலே முதல் அதிகாரமாகிய 13 என்கின்ற அதிகாரம் இறைவனுடைய பெருமைகளையும் அவருடைய தன்மைகளையும் நமக்கு விளக்கம் செய்கிறது. அடுத்ததாக உயிர்கள் பற்றி, அதாவது பசு பற்றி பேசுகிறார். இறைவன் ஒரே ஒன்றே ஆனவன் என்றபடியால் 13 என்று ஒருமையிலே சொன்னார். இங்கே உயிர் பலதாக பிரிந்து கிடக்கும் எண்ணில் அடங்காதன என்று நாம் முன்னமே படித்திருக்கிறோம். அதனாலே அதன் பன்மைத்தன்மையை குறிப்பதற்காக உயிரவை நிலை என்று அந்த அதிகாரத்துக்கு பெயர் வைக்கிறார். அதிலே உயிர் பற்றிய விவரங்கள், ஆன்மாக்கள் பற்றிய விவரங்களை நாம் அறிகிறோம். அதற்கு அடுத்ததாக பதி பசு போக பாசம் பற்றி சொல்ல வேண்டும். அந்த பாசம் பற்றி சொல்லுகிற அதிகாரத்துக்கு இருள்மல நிலை என்று பெயரிடுகிறார். இருள்மலம் என்பது ஆணவத்தை குறிக்கிற ஒன்று. ஆனால் நம்முடைய முப்பொருளிலே 11 பசு எண்ணிலடங்காதன பாசம் 3 என்று படித்திருக்கிறோம். ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற அந்த 3 நாங்கள் பாசம் என்று பொதுப்படச் சொல்வதுண்டு. ஆகவே பாசத்தை விளங்கப்படுத்த வேண்டியவர் மும்மலங்களினுடைய பெயரையும் இடாமல் ஆணவத்தினுடைய பெயரை இட்டே இந்த அதிகாரத்துக்கு தலைப்பிடுகிறார். இருள்மல நிலை என்று தலைப்பிடுகிறார். அதற்கு காரணம் ஆணவ மலம்தான் கண்மத்தையும் மாயையையும் நம்மோடு பொருந்த செய்கிற காரணத்தினாலே அதனுடைய முதன்மை கருதி இருள்மல நிலை என்று அதற்கு பெயரிடுகிறார். அங்கனம் பெயரிட்டிருந்த போதும் அந்த அதிகாரத்திலே முதல் 7-8 என்று நினைக்கிறேன், அதிலே ஆணவம் பற்றி சொல்லிவிட்டு பிறகு மாயை கண்மம் என்ற குறளில் மிகுதி குறளிலே அதை பற்றி விளக்கப்படுத்துகிறார். 8வது குறள் மாயையினுடைய முழு விவரமும் சொல்லுகிறது. அந்த மாயை பற்றிய விவரங்கள் ஓரளவு நாம் திரும்ப திரும்ப கேட்டுவிட்டோம். ஆனாலும் அதை ஒரு தரம் சுருங்க மீள நினைத்து கொண்டு நூலுக்குள்ளே நுழைவது நல்லது. ஆன்மா ஆணவத்தின் வழிபட்டு முழுமையாக தன்னுடைய இச்சாஞானா கிரியா சக்திகளை இழந்து கல்லுப்போல் ஆகி கிடக்கிற நிலையிலே அதனை மீட்டெடுக்க இறைவன் தன் திருவருட்சக்தி மூலம் நினைக்கிறான். அதனாலே அந்த ஆன்மாக்களுக்கு அதனுடைய கண்ம அனுபவங்களுக்கு ஏற்ப அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவத்தின் மூலம் இந்த ஆன்மாக்களை ஆணவ மலத்திலே இருந்து விடுவிக்கலாம் என்று முடிவு செய்கிறான். அந்த அனுபவங்களை பெறுவதற்காக உயிரை தயார் செய்ய தானம், பிறகு உயிர்களை தானம் தயார் நிலைக்காகி பிறகு உயிர்களையும் தயார் செய்து அதற்கு பிறகு அவற்றுக்கான அனுபவங்களை ஊட்டுகிறான். உயிர்களை ஊக்குவித்து கண்ம அனுபவங்களை பெறுவிப்பதற்காக தானும் மாயைக்குள்ளே படியிறங்குகிறான். சக்தி கலப்பினாலே படியிறங்குகிறான். அப்படி இறங்குகிற பொழுது மாயையை மூன்று கூறாக பிரிக்கிறார்கள். முதல் மாயையை சுத்த மாயை என்றும், இரண்டாவது மாயையை அசுத்த மாயை என்றும், மூன்றாவது மாயையை பிரகிருதி மாயை என்றும் பிரிக்கிறார்கள். இது மூன்றும் மூன்று மாயைகள் அல்ல, மூன்றும் மாயையினுடைய கூறுகள். ஆகவேதான் மாயை ஒன்றாக சொல்லப்படுகிறது. மூன்றாக இருக்குமேயானால் அது உள்பொருளாக ஆகாது. ஒரு பொருள் சடப்பொருளாகவும் பகுக்கப்படக்கூடிய பொருளாகவும் இருந்தால் அந்த பொருளுக்கு தோற்றமும் அழிவும் உண்டு என்பது தர்க்க சாஸ்திரத்திலே பின்னாலே நாங்கள் விளங்குவோம். மாயை மூன்று கூறுகளாக இருக்கிற பொழுது அதை மூன்று பொருளாக கொண்டோமானால் மாயை சடம், அது மூன்றாக பிரிவுகிறது என்றால் அது உள்பொருளுக்குள்ளே சேராது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலே மாயை என்கின்ற மூன்று மாயையும் மாயையினுடைய கூறுகள் தான் என்ன நாம் வகுத்துக் கொள்கிறோம். மணியை அதற்கு உதாரணமாக காட்டுகிறார்கள். அந்த மாயையிலே சுத்த மாயை என்கின்ற பகுதியிலே இறைவனுடைய படியிறக்கம் நிகழ்கிறது. அந்த படியிறக்கத்தை 5 வகையாக சொல்கிறார்கள். ஞானாசக்தி கலப்பினாலே சிவமும், கிரியாசக்தி கலப்பினாலே சக்தியும், அதற்கு பிறகு இரண்டினுடைய கலப்பினாலே சாதாக்கியமும், அதற்கு பிறகு சுத்தவித்தை, அதற்கு பிறகு ஈஸ்வரமும் சுத்தவித்தையும் என 5 தத்துவங்கள் உருவாகின்றன. இந்த 5 தத்துவங்கள் உருவாகிற மாயையை சுத்தமாயை என்கிறோம். இந்த சுத்தமாயிலே சொற்பிரபஞ்சம் பொற்பிரபஞ்சம் என்கின்ற பிரபஞ்சங்கள் உண்டாகின்றன. சொற்பிரபஞ்சத்தை வண்ணம் பதம் மந்திரம் என்று மூன்றாக பிரித்துக் கொள்கிறார்கள். பொற்பிரபஞ்சத்தை மந்திரம் புவனம் கலை தத்துவம் என்று மூன்றாக பிரிக்கிறார்கள். இந்த 6 அத்துவாக்கள் என்று சொல்லப்படுகின்றன. இதுல கலை விவரங்கள் எல்லாம் இதிலே எங்களுக்கு விவரமாக சொல்லப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிற கலை என்பதும் நாங்கள் வித்யா தத்துவத்திலே சொல்லப்படுகிற கலை என்பதும் வேறு வேறானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தத்திலே ஒரே பெயர் பல இடங்களிலே வருகிற பொழுது நமக்கு குழப்பம் ஏற்படும். அந்த ஒரே பெயர் பாவிக்கப்பட்டதற்கு பின்னாலே அர்த்தங்கள் இருக்கலாம். இப்போதைக்கு எனக்கும் அது தெரியவில்லை. நூல்களை படிக்கிற பொழுது அந்த தொடர்பு பற்றி ஏதாவது செய்து வந்தால் நாம் அதை பதிவு செய்து கொள்வோம். இந்த 5 தத்துவத்துக்கும் சிவ தத்துவம் என்று பெயர். இப்பொழுது ஆன்மாக்களை இனி அனுபவத்திற்கு தயார் செய்ய வேண்டும். அதற்காக முதலிலே காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. பிறகு அது அனுபவிக்க வேண்டிய விடயங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. அதை நியதி என்கிறார்கள். இப்ப காலமும் நியதியும் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு ஆன்மா இயங்க வேண்டும். அது கல்லு போல கிடக்கிறது. அதை மெல்ல இயக்குவதற்காக கலை என்கின்ற தத்துவம் வருகிறது. அது ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை எழுப்புகிறது, ஓரளவு எழுப்புகிறது. அதற்கு பிறகு அதிலே அடுத்ததாக அதனுடைய கிரியாசக்தி கிளம்பின உடனே எப்பொழுதும் ஞானாசக்தி கிளம்பும். இரண்டாவது சக்தியாக ஞானாசக்தி, அதற்கு வித்தை என்று பெயரிடுகிறார்கள். செயலும் அறிவும் வந்தவுடனே விருப்பு உண்டாகும். அந்த விருப்பை தருவதாகிய தத்துவத்தை அராக தத்துவம் என்று சொல்கிறார்கள். அராகம் இராகம் என்று இரண்டு வகையாகவும் சொல்வார்கள். ராவண்ணா என்ற எழுத்து தமிழிலே முதல் எழுத்தாக வராது என்ற காரணத்தினாலே அது முன்னே அராகம் என்றோ அல்லது இராகம் என்றோ சேர்த்து சொல்லப்படுகிறது. ஆகவே காலம் நீதி கலை வித்தை அராகம் என்ற ஐந்தும் சேர்ந்தவுடனே இயங்கக்கூடிய உயிர் ஒரு வடிவ நிலை உருகிறது. அதனாலே இந்த ஐந்துக்கும் பஞ்சகஞ்சுகங்கள் என்று பெயர். இந்த பஞ்சகஞ்சுகங்களையும் உண்டாக்கி அதனாலே இயங்குகிற தன்மை பெற்ற ஆன்மாவை புருடன் என்று சொல்லுகிறோம். அது இயங்குகிற இடத்தை புருட தத்துவம் என்று சொல்லுகிறோம். இனி ஆன்மா இயங்குகிற தகுதி பெற்ற பிறகு அது இயங்குவதற்கான விடயங்கள், தனுகரண புவன போகங்களை உருவாக்குவதற்கான விடயங்கள் தோன்ற வேண்டும். அதை தோற்றுவதற்கு பிரகிருதி மாயை என்ற ஒன்று வருகிறது. காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் பிரகிருதி மாயை இந்த ஏழும் சேர்ந்ததை வித்யா தத்துவங்கள் என்கிறோம். உயிரினுடைய இயக்கத்துக்கு காரணமான தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள். இனி இயங்க தயாரான உயிர் அனுபவங்கள் பெறுவதற்காக அடுத்த நிலையிலே அது அனுபவத்துக்கான விடயங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்காக முதலிலே குண தத்துவம் என்ற தத்துவத்தை தோற்றுவிக்கிறார். அங்கே சாத்விகம் ராஜசம் தாமசம் என்கின்ற மூன்றும் சமநிலைப்பட்டு நிற்கும். பிறகு அதிலே சாத்விகத்தினுடைய மிகுதியினாலே குண புத்தி தத்துவம் தோன்றும். அதற்கு பிறகு ராஜசத்தினுடைய மிகுதியினாலே அகங்கார தத்துவம் தோன்றும். இந்த அகங்காரம் மூன்றாக பிரியும். அப்படி பிரிகிற பொழுது சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என பிரியும். சாத்விக அகங்காரக்கு தைசத அகங்காரம் என்றும், ராஜச அகங்காரத்துக்கு வைகாரி அகங்காரம் என்றும், தாமச அகங்காரத்துக்கு பூதாதி அகங்காரம் என்றும் பெயரிடுகிறார்கள். அவை மூன்றும் மூன்று பெயரால் சுட்டப்படுகின்ற நிலை அன்றி மூன்றும் மூன்று தத்துவங்கள் அல்ல, அகங்காரத்தின் மூன்று கூறுகள். இந்த ராஜச சாத்வீக அகங்காரத்திலிருந்து மனம் ஐந்து அறிவுக்கருவிகளும் தோன்றும். மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற ஐந்து அறிவுக்கருவிகளும் தோன்றும். அதற்கு பிறகு ராஜச அகங்காரத்திலே இருந்து செயல்கருவிகளாகிய வாக்கு பாயு வாக்கு பாதம் பாணி பாயு உபஸ்தம் என்கின்ற ஐந்து செயல்கருவிகளும் தோன்றும். அதற்கு பிறகு தாமச அகங்காரத்திலே இருந்து மயக்கம் தருவனவாகிய தன்மாத்திரைகள் தோன்றும். அந்த தன்மாத்திரைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் பூதங்கள் ஒவ்வொன்றாக தோன்றி பஞ்சபூதங்கள் தோன்ற மொத்த அனுபவங்களை பெறுவதற்கான உடம்பு கருவிகள் அனுபவம் வாழிடம் என்கின்ற எல்லாவற்றையும் இந்த விடயங்கள் இந்த 24 தத்துவங்களிலே இருந்து உயிர் பெற்றுக்கொள்கிறது. இந்த 24 தத்துவம் ஆத்மாவினுடைய வளர்ச்சியோடு தொடர்பு பட்ட தத்துவம் என்றபடியால் ஆன்ம தத்துவங்கள் படுகிறது. ஐந்து சிவதத்துவங்கள், ஏழு வித்யா தத்துவங்கள், 24 ஆத்ம தத்துவங்கள் மொத்தமாக சேர்த்து 36 தத்துவங்களை நாம் கேட்கிறோம். இந்த 36 தத்துவங்களையும் உபகரிப்பது மாயை. இந்த மாயையிலே இருந்து 36 தத்துவங்களும் தோன்றும். அதிலே இருந்துதான் மற்றைய நாம் வாழ்கிற அத்தனை பிரபஞ்சம் பொருள் முதலியவையெல்லாம் தோன்றுகிறது. கூலிக்காலத்திலே பழையபடி இவையெல்லாம் மாயைக்குள்ளே ஒடுங்க மாயை இறைவனுக்குள்ளே ஒடுங்கி நின்று பிறகு புதிய இறைவனுடைய புதிய பிரபஞ்ச தயாரிப்பிலே பழையபடி மாயையிலிருந்து இவையெல்லாம் தோன்றும் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் படித்து முடித்து விட்டோம். நான் ஏன் இதை திரும்ப 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 சொல்கிறேன் என்றால், உங்க அன்றைக்கும் சொன்னேன், இந்த வகுப்போ அல்லது இந்த அதிகாரமோ முடிகிற பொழுது நீங்களும் ஒவ்வொருவரும் இப்படி இந்த மாயை பற்றிய தொகுப்பை தொடர்ந்து சொல்லக்கூடிய தகுதி பெற வேண்டும். அதுக்காகத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். எனக்கும் அது ஒரு பதிவாகட்டும் என்பதும் ஒரு சுயநல நோக்கமாக இருக்கிறது. சொல்ல முடிகிறதா என்று பார்க்கிறேன். நீங்களும் அதை அப்படி இப்படியே இங்கே தொடங்கி சொல்ல வேண்டும். இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிவேர். இது தெரிந்தால் இனி தத்துவம் படிக்கிற தகுதி பெற்று விட்டோம் என்று ஆகிவிடும் என்பது என்னுடைய கருத்து. இனி கண்மம் பற்றி சொல்ல தொடங்குகிறார். அதைத்தான் நாங்கள் கடைசியாக படித்துக் கொண்டிருந்தோம். அது எத்தனையாவது? 9வது குறளா?
10வது குறள்.
10வது குறள். அதுல எங்கே விட்டிருக்கிறோம்?
அதுல வந்து நம்ம வினை, பசுவினை, சிவ சிவவினை, அது ரெண்டும் பேசி அதோட விட்டுட்டோம். அப்புறம் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் இந்த மூணுத்தோட
வினையிலே மூன்று வகை வினை சொல்கிறார்கள். வினை என்பதிலே நாம் அடிப்படையாக தெரிந்து கொண்டு கொள்வது மனம் வாக்கு காயத்தால் நாம் செய்கிற அத்தனை செயலும் வினை எனப்படும். அப்படி நாம் செய்கிற வினைகளினுடைய பயனை நாமே அனுபவிக்க வேண்டும். இதுதான் வினை கொள்கையினுடைய அடிப்படை கருத்து. எந்த ஒரு வினையை நீங்கள் செய்தாலும், அது மனதாலோ வாக்காலோ காயத்தாலோ எந்த ஒரு வினையை நீங்கள் ஆற்றினாலும், அந்த வினையினுடைய எதிர்ப்பயனை நீங்களே அனுபவித்தே ஆக வேண்டும். அதிலே இறைவன் எந்த விடத்திலேயும் தலையிட மாட்டான். அப்படி அனுபவிக்கிறதற்காகத்தான் இந்த உயிர் பிறவி எடுக்கிறது. ஒவ்வொரு பிறவியிலேயும் அது அனுபவங்களை பெற்று 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 அந்த அனுபவங்களை பெறுகிற இன்ப துன்பத்தினாலே பாதிப்புற்று அப்படி அனுபவங்களை பெறுகிற காலத்திலேயே மெல்ல மெல்ல வளர்ச்சி உருகிறது. அந்த வளர்ச்சிக்கேற்ப பிறவிகளையும் எடுக்கிறது. ஒரு எல்லையிலே தான் ஆணவயத்தினாக ஆணவத்திடம் அகப்பட்டு கிடக்கிற உண்மை முழுமையாக புலனாக அதில் இருந்து விடுபட வேண்டும் என்று விருப்பும் செயலும் இறைவனை போய் சாருகிறது என்பதுதான் அடிப்படை நம்முடைய வினை கொள்கையினுடைய அடிப்படை. அந்த 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 ஒரு ஆன்மா ஒரு பிறவியிலே வருகிற பொழுது அந்த பிறவியிலே அனுபவிப்பதற்காக தன்னுடைய முன் வினைகளிலே இருந்து முதிர்ந்த ஒரு அனுபவத் தொகையை கொண்டு வரும். அந்த அப்படி கொண்டு வருகிற ஒரு குறித்த பிறவியிலே அனுபவத்திற்காக கொண்டு வரப்படுகிற வினைக்கு பிராரத்துவம் என்று பெயர். அந்த வினையை அனுபவிக்கிற பொழுதே புதிய வினையை ஏற்றும். புதிய வினை ஒவ்வொரு வினை செய்கிற பொழுதும் அதில் அந்த வினையிலே இன்ப துன்ப வெறுப்பு வெறுப்பு உண்டாகுமானால் அது புதுவினையாக மாறும். எனக்கு ஒருவன் துன்பம் செய்கிற பொழுது இது முன் அனுபவம் என்று நீங்கிவிட்டால் அதோடு அந்த வினை முடிந்து போகும். இல்லை, இவன் துன்பம் செய்தானே என்று வெறுப்பேற்பட்டு விட்டால் அதிலே புதிய வினை ஆரம்பமாகும். அப்படி ஒரு பிறவியிலே கொண்டு வந்த வினையை அனுபவிக்கிற பொழுது ஈட்டுகிற வினைக்கு ஆகாமியம் என்று பெயர். அப்படி கொண்டு வந்த வினை, அந்த வினையை அனுபவிக்கும் காலத்திலே உண்டாகிற வினை, இவையெல்லாம் பிறகு போய் ஒரு இடத்திலே சேரும், புத்தி தத்துவத்திலே போய் பதிவாகிறது என்கிறார்கள். அங்கு சேர்ந்து கிடக்கிற பொழுது அந்த வினைக்கு சஞ்சித வினை என்று பெயர். இது மூன்றும் அடிப்படைகள். இனி வினை ஏற்றும் காலத்திலே நாம் இரண்டு வகையாக வினை செய்யலாம். வினை பசுவினை சிவவினை என்று ரெண்டாக பிரிகிறது. அந்த பசுவினை என்பது என்னவென்றால் உயிர்களுக்கு நாம் செய்கின்ற நன்மைகள், உயிர்களை நோக்கி நாம் செய்கிற நன்மைகள். அது பிறகு இரண்டாக பிரியும், பசு நல்வினை பசு தீவினை என்று இரண்டாக பிரியும். பசு நல்வினை என்றால் என்ன, பசு தீவினை என்ன என்று நூலாசிரியர் உரையாசிரியர் வகுத்து காட்டுகிறார். இன்னென்னவையெல்லாம் பசு நல்வினை என்று கருதப்படும், இன்னென்னவையெல்லாம் தீவினை என்று கருதப்படும். அதற்கு பிறகு சிவவினை என்று வருகிற பொழுது சரியை இரியை யோகம் என்கின்ற மூன்றையும் சிவவினையாக ஏற்கிறார்கள். ஞானத்தை ஏன் ஏற்கவில்லை என்று நான் போன வகுப்பிலே சொன்னேன். ஞானம் என்பது அனுபவ முடிவு, ஆகவே அங்கே அனுபவம் இல்லை. சரியை இரியை யோகம் என்கின்ற மூன்றுமே சிவவினையாக கருதப்படும். அதுவும் இரண்டு கூறுகளாக பிரியும், சிவ நல்வினை சிவ தீவினை என்று பிரியும். சிவ நல்வினை என்பது என்னவென்று கேட்டால் சரியை கிரியை யோகம் என்ற அந்த மூன்று மார்க்கத்துக்குமான வினைகள் எல்லைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த எல்லைகளை முறைப்படி பேணுவது சிவ நல்வினையாகும். சிவ தீவினை என்றால் அவற்றை பேணாமல் விடுவது, அந்தந்த நெறியிலே நின்று அவற்றை பேணாமல். புதிய பசு நல்வினை போல எதிர்வினை செய்ய வேண்டும் என்பது இல்லை. சிவநல்வினை செய்வது என்று ஒன்று இருக்கிறது. அது சரியகிரிய யோக ஞானத்துக்கு வகுக்கப்பட்ட நதிகளிலே ஒழுங்குபட நிற்றல். அப்படி நிற்காமல் விடுதலே சிவ தீவினையாக மாறும் என்கின்ற விவரங்களை எல்லாம் படித்தோம். அந்த இடத்துல இருந்துதான் தொடர வேண்டுமா?
ஆமாங்கய்யா, இது ரெண்டும் முடிச்சிட்டோம், அதுக்கு அடுத்து தொடரும். குறள் எண் 30, விடிவாம் அளவும் விளக்கனைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. உரை தொடர்ச்சி. கடவுள் மாயை நின்றும் தனு கரண புவன போகங்கள் ஆக்கி ஆன்மாக்களுக்கு கொடுத்தலின் முதல் நோக்கம் ஆணவத்தின் வலியை கெடுத்தலாம்.
இதிலே இந்த குரலுக்கான விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை, இருள் நீங்கும் வரைக்கும் விளக்கு துணை செய்வது போல ஆணவத்தினுடைய பிடிப்பு நீங்கும் வரைக்கும் உயிர்களுக்கு மாயை சிற்றொளியை தந்து துணை செய்கிறது. அதனால் இருளிலே விளக்கு செய்கிற துணை செய்வது போல மாயையும் செய்கிறதுனால் அதனை விடிவாமளவும் விளக்கு என்கிறார். விடிந்த பிறகு விளக்கு தேவையில்லை. அதுபோல இறையொருளுக்கு முழுமையான ஆளாக முத்தி நிலை எய்திய பிறகு மாயை அகன்று போகிறது என்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் வரி. பிறகு சொல்கிறார், இந்த மாயை எப்படி ஆன்மாவோடு பொருந்துகிறது என்றால் கண்மத்து வந்து பொருந்துகிறது. மாயையினுடைய தொடர்பு ஏன் வேறுபட்டு கிடக்கு? மாயையிலே இருந்துதான் தனுகரண போன போகங்கள் எல்லாம் கிடைக்கிறது என்று சொல்கிறோமே. அப்படியானால் எல்லா உயிருக்கும் ஏன் இது சமநிலையிலே கொடுக்கப்படவில்லை? எல்லாருக்கும் ஒரே உடம்பு, எல்லாருக்கும் ஒரே அனுபவம் என்ற தன்மை இல்லாமல் இந்த பேதங்கள் ஏற்பட்டு கிடப்பதற்கு காரணம் என்ன என்றால், மாயைதான் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அவரவர் கண்மத்துக்கேற்பதான் மாயை கொடுக்கிறது. அதனால்தான் வேறுபட்ட உடம்பு, வேறுபட்ட அனுபவம், வேறுபட்ட புவனங்கள் முதலியவற்றில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வதுதான் இந்த குறள். முடிவாமளவும் விளக்கணைய மாயை வடிவாகி
கண்மத்து வந்தது
என்று முடிக்கிறார். இனி நாங்கள் அதிலே மேலோட்டமாக சொன்ன விஷயங்களை தான் இன்றைக்கு சொன்னேன். விட்ட இடத்திலே இருந்து நாங்கள் இப்பொழுது தொடர்கிறோம்.
கடவுள் மாயையை நின்றும் தனு கரண புவன போகங்கள் ஆக்கி ஆன்மாக்களுக்கு கொடுத்தலின் முதல் நோக்கம் ஆணவத்தின் வலியை கெடுத்தலாம்.
இதுதான் அவை முக்கியம். நம்முடைய அனுபவத்திற்காக இவை தரப்படவில்லை. தனுகரண புவன போகங்கள் எல்லாம் ஆன்மாவினுடைய வினைப்பயனை அனுபவிக்க வேண்டும் என்பது வெளிப்படையான நோக்கம், உள்நோக்கம். இந்த அனுபவத்தின் மூலமாக ஆணவத்திலே இருந்து ஆன்மா மீள வேண்டும். வினையிலே நல்வினை தீவினை என்ற இரண்டு உண்டு. அந்த நல்வினை தீவினை ஏற்ற அது பாவ புண்ணியமாக பதிவாகும். பிறகு அது இன்ப துன்பமாக இன்னொரு புறவியிலே வெளிப்படும். இதுதான் அந்த தொடர்பு. நல்வினை தீவினை, பாவ புண்ணியம், இன்ப துன்பம். இந்த இன்ப துன்பம் மாறி 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 ஒவ்வொரு முறையிலும் நம்மை தாக்கும். எந்த ஒரு இன்பமும் நிரந்தரம் இல்லை, எந்த ஒரு துன்பமும் இல்லை. ரெண்டும் மாறி மாறி தாக்கும். அந்த தாக்கத்தினாலே ஆன்மாவை பற்றி இருக்கிற ஆணவம் நெகிழத் தொடங்கும். அதை அதற்காகத்தான் தனுகர்ண புவன போகங்களும் அனுபவங்களும் தரப்படுகின்றன என்கிறார்.
அவைகளின் தன்மையும் அளவும் ஆன்மாக்கள் அனுபவிக்க வேண்டிய பிராரப்தத்துக்கு தக்கனவாம்.
கண்மத்துக்கு ஏற்பதான் மாயை என்றால் எந்த கண்மத்துக்கு ஏற்ப என்ற கேள்வி வருகிறது. ஏனென்றால் நாங்கள் கண்மத்தை மூன்று கூறுகளாக பிரித்து வைத்திருக்கிறோம். எப்படி? சஞ்சிதம் என்ற ஒரு தொகுதி, பிராரத்துவம் என்ற ஒரு தொகுதி, ஆகாமியம் என்ற ஒரு தொகுதி. கண்மத்தின் அளவுதான் மாயை ஆன்மாவுக்கு கூட்டப்படுகிறது என்றால் இதிலே எந்த கண்மத்தின் அளவு கூட்டப்படுகிறது என்று கேள்வி பிறக்கும். முதல் நிலை நிலையிலே கற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இத்தகைய கேள்விகள் சிந்திக்கிற பொழுது வருகிறது. கண்மத்துக்கேற்ப மாயை பொருத்தப்படுகிறது என்றால் எந்த கண்மத்துக்கேற்ப என்றால் அதற்கு விடை சொல்கிறார் உரையாசிரியர். குறித்த ஒரு புறவியிலே அதற்கான அனுபவங்களை அனுபவங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. அதுதான் நியதி தத்துவத்திலே நடக்கிற விடயம். இவ்வளவு விடயத்தை இந்த புறவியிலே இந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டும். அப்படி தீர்மானிக்கப்பட்ட பிறகு அந்த பிறவியிலே அனுபவிக்கப்பட்ட கண்மத்துக்கேற்றதான் தனுகரண புவன போகங்கள் கொடுக்கப்படுகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஞ்சிதம் இங்கே இல்லை, ஆகாமியம் இனி விளைவது. கொண்டு வந்த வினை என்பதற்கு பிராரத்துவம் என்று பெயர். அந்த பிராரத்துவத்தை அனுபவிப்பதற்கு ஏற்ப தனுகரண புவனங்கள் தரும் வகையிலே தான் மாயை பொருந்துகிறது என்கிறார்.
கடவுள் மாயையை நின்றும் தனு கரண புவன போகங்கள் ஆக்கி ஆன்மாக்களுக்கு கொடுத்தலின் முதல் நோக்கம் ஆணவத்தின் வலியை கெடுத்தலாம். அவைகளின் தன்மையும் அளவும் ஆன்மாக்கள் அனுபவிக்க வேண்டிய பிராரப்தத்துக்கு தக்கனமாம்.
பிராரப்தம், அதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதனுடைய தன்மை மாயை எந்த அளவிலே, எந்த தன்மையிலே இந்த தனுகரண போன போகங்கள் அமைய வேண்டும்? மாயை கண்மத்துக்கேற்ப விளைகிறது, அது கண்மத்தினுடைய தகுதி. அடுத்தது, இந்த இந்த தனுகரண புவன போகங்கள் கூட எந்த அளவிலே அது என்ன அந்த வசனத்தை வாசியுங்கள்.
அவைகளின் தன்மையும் அளவும் ஆன்மாக்கள் அனுபவிக்க வேண்டிய பிராரத்தத்துக்கு தக்கனவாம்.
பிராரத்துக்கு தக்கதான் தனுகரண புவனங்களினுடைய தன்மையும் அளவும் அமைகிறது என்கிறார்.
பிராரத்தம் இச்சை பரேச்சை அனிச்சை என மூன்று விதமாய் பலன் கொடுக்கும்.
அடுத்த ஒரு படியிலே நம்மை ஏத்துகிறார். இப்ப இதுவரைக்கும் நாங்கள் படிக்கிற விஷயங்கள் ஓரளவு படித்து படித்து வந்த விஷயங்கள். இங்கே பிராரத்துவ கன்மத்தை மூன்றாக பிரிக்கலாம் என்கிறார். அது என்னவென்றால் ஒன்று இச்சை, அடுத்தது
பரேச்சை,
பரேச்சை
அனிச்சை
அனிச்சை என்று மூன்று பகுதிகளாக இந்த பிராரத்துவத்தை பிரிக்கலாம் என்கிறார். அதுக்கு விவரம் சொல்லுவார்.
ஒருவன் இன்பத்தை தேடி அனுபவித்தல் இச்சை, இன்ப துன்பத்தை
பிராரத்துவ கண்மத்திலே நாங்கள் எல்லோருமே இன்ப நாட்டத்தோடு இருக்கிறோம். அதிலே ஒருவரும் விதிவிலக்கானவர்கள் இல்லை. அந்த இன்ப நாட்டம் பற்றி தேடி அந்த இன்பங்களை அனுபவிக்க திரிகிற அந்த கண்ம நிலையை இச்சை என்று பெயரிடுகிறார்கள்.
ஒருவன் இன்பத்தை தேடி அனுபவித்தல் இச்சை, இன்ப துன்பத்தை பிறர் ஊட்டுதல் பரேச்சை.
மற்றவர்களாலே இன்ப துன்பம் நமக்கு உண்டாவது, அது நாங்கள் அதையும் அவர் சொல்லுவார் என்று நினைக்கிறேன். நாம் தேடிக்கொள்வது என்பது ஒன்று, இன்பத்தையோ துன்பத்தையோ நாம் தேடிக்கொள்வது என்பது ஒன்று. இன்னொருவராலேயும் நமக்கு துன்பம் இன்ப துன்பங்கள் விளையலாம். அப்படி வருகிற பொழுது பர பரம் என்றால் பர என்றது இங்கே மேலான அர்த்தம் இல்ல, வேற்று என்று அர்த்தம். பரஸ்திரீகளோட தொடர்பு என்று சொல்கிறோமே, இந்த தாசிகளோடு தொடர்புள்ள ஆண்களை அவர் பரஸ்திரீகளோடு தொடர்பு கொண்டவர் என்றால் வேற்று என்று அர்த்தம். இங்கேயும் பர என்பதற்கு அதுதான், பரம் என்று பொருள் கொள்ளக்கூடாது. பர இச்சை என்றால் மற்றவர்களால் வேற்றவர்களால் நமக்கு விளைகின்ற இச்சை என்று அதற்கு நாங்கள் பொருள் கொள்ள வேண்டும்.
தற்செயலாக வருவது அனிச்சை,
எதிர்பார்க்காமல் நிகழ்கிற ஒன்று. ஒன்று நாம் தேடுவது, மற்றவர்களால் வருவது, இது ரெண்டும் இல்லாமல் தற்செயலாக ஒன்று நிகழும். அப்படி வருகிற ஒன்றை அனிச்சை என்று அந்த கன்மத்தை சொல்கிறார்.
பிராரத்தத்தினால் வரும் துன்பங்கள் ஆதி தெய்வீக.
உதாரணத்துக்கு நீங்களாக போய் ஒரு சுவரிலே தலையை இடிக்கிறீர்கள். சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், நூறு விதமாக அந்த உபமானத்தை கொள்ளாதீர்கள். நீங்களாக சுவரிலே போய் தலையை இடிக்கிறீர்கள் என்றால் அது இச்சை. இன்னொருவன் ஒரு தலையை எடுத்து உங்கள் தலையிலே அடிக்கிறான் என்றால் அது பர இச்சை. ரெண்டும் இல்லாமல் போகிற பொழுது நிலைவாசலிலே தலை தட்டப்படுகிறது, இது அனிச்சை. இப்படி அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உதாரணத்திலே வைத்து களி கேட்கப்படாது. இது சும்மா ஒரு அடிப்படையில் இது மூன்றும் என்ன என்று விளங்குவதற்காக நான் சொன்ன விடயம். இதை வைத்துக் கொண்டு படியுங்கள்.
ஒருவன் இன்பத்தை தேடி அனுபவித்தல் இச்சை, இன்ப துன்பத்தை பிறர் ஊட்டுதல் பரேச்சை, தற்செயலாக வருவது அனிச்சை. பிராரத்தத்தினால் வரும் துன்பங்கள் ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம் என மூவகைப்படும்.
படித்திருக்கிறீர்கள் திருக்குறள் பெருமாள் இந்த மூன்றும் படித்தோம். ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், அடுத்தது
ஆதி பௌதிகம்.
ஆதி பௌதிகம் அதை விளக்கம் சொல்லுவார். அதையே அவரிடமே கேட்போம்.
ஆதி தெய்வீகமாவது தெய்வத்தையே காரணமாக கொண்டு வருவது. இது கர்ப்பாசயத்து வேதனை, உடம்பு திரைதல், நரக வேதனை முதலியன.
அதாவது இறைவன் வகுத்து நமக்கு தருகிறதாகிய துன்பங்கள் என்பதை பிரிக்கிறார்கள். ஆதி தெய்வீகம் என்பது, தெய்வீகம் என்பது தெய்வீகம் இறை நிலையாலே நமக்கு ஏற்படுவது. ஒன்று கர்ப்பாசயத்து
வேதனை,
அதாவது கர்ப்பத்துக்குள்ளே நாம் இருக்கிற பொழுது அனுபவிக்கிற அனுபவங்கள். இது இறைவன் வகுத்து தருவது, நாம் நினைத்து உண்டாக்கிக் கொள்வது இல்லை. அடுத்தது
உடம்பு திரைதல்.
திரைதல் என்றால் உங்களுக்கு தெரியும், அதாவது நரை திரை மூப்பு என்கிறோமே, முதுமைக்கு மூன்று விஷயம் சொல்வார்கள். இப்பதான் அது தெளிவா விளங்குகிறது. அதாவது முதல் அடையாளம் முதுமை வந்து விட்டது என்பதற்கு நரை, நிறைய கணங்கரையல் என்று தடைமுறை இருப்பது ஒரு அழகு, இப்பொழுது நிறையாக இருப்பது அழகு என்று ஆகிவிட்டது. நிறை என்பது இப்போ மூப்பினுடைய அடையாளம் இல்லை, அழகினுடைய அடையாளமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இயற்கையிலே அது மூப்பினுடைய அடையாளம், நிறை வந்தால் அது முதல் அடையாளம். அடுத்தது திரை என்பது சுருக்கங்கள். என்னதான் நீங்கள் ஃபேஷியல் பண்ணினாலும் குறித்த ஒரு வயதிலே சுருக்கங்கள் வரத்தான் போகிறது, அதைத்தான் திரை என்பார்கள். அடுத்தது மூப்பு, நிறை திரை மூப்பு தானே?
ஆமாங்க. இல்ல இங்க வந்து உடம்பு திரைத்தல் நரக வேதனைன்னு சொல்றாரு. இங்க மூணாவது உடம்பு திரை இல்ல கர்ப்பாசயத்து வேதனை முதல்ல, உடம்பு திரைதல் நரக வேதனை முதல் என்னன்னு சொல்ல,
இது மூன்றும் நம் நம் முயற்சி இல்லாமல் இறைவனால் தரப்படுவதனாலே இவை அந்த கண்மத்துக்கு அடையாள என்ன தெய்வீகம் என்கின்ற கண்மத்துக்கு கண்மத்தின் விளைவு என்று சொல்லுகிறார்.
ஆதி தெய்வீகமாவது தெய்வத்தையே காரணமாக கொண்டு வருவது, இது கர்ப்பாசயத்து வேதனை, உடம்பு திரைதல், நரக வேதனை முதலியன. ஆதி ஆன்மீகமாவது வியாதி.
ஒரு நிமிஷம், கர்ப்பாசயத்து வேதனை என்கிற பொழுது கர்ப்பத்துக்குள்ளேயே நம்முடைய துன்பம் ஆரம்பமாகிறது. இது நம் அறிவிலே பதிவாக இல்லாதபடியால் தெரியவில்லை. கடவுள் அங்கேயே நம்முடைய பயிற்சி 10 மாதங்கள் குறித்த ஒரு நிலையிலே உட்கார்ந்திருப்பது, தியான முயற்சி அங்கேயே ஆரம்பமாகிறது. பயிற்சி கொடுத்துதான் கடவுள் கீழே அனுப்புகிறார். நாங்க வந்த உடனே அதை மறந்து என்னென்னமோ பண்ணுகிறோம். அசையாமல் ஓரிடத்திலே இருப்பது அதுவும் உயிருக்கு ஒரு துன்பம். ஏனென்றால் அங்கே அதனுடைய இச்சாகரிய ஞான சக்திகள் ஒருநிலைப்பட்டு நிற்க வேண்டும். அதைத்தான் அதனுடைய கற்பாசயத்து துன்பம் என்கிறார்கள். என அது மணிக்கவாசர் திருவண்ட பகுதியிலே அதை ரொம்ப அழகாக சொல்லுவார். என்னென்ன துன்பப்படுகிறோம், மாதா உதரத்து இனமில் கிருவிற் செறிவினை பிழைத்தும் என்னென்னத்துக்குள்ளாலே பிழைத்து வருகிறோம் என்கிற பொழுது இந்த கற்பத்துக்குள்ளே கிடந்து படுகிற துன்பங்களை எல்லாம் தெளிவாக சொல்லுவார். அவையெல்லாம் தெய்வத்தினாலே வருகிற துன்பம் என்கின்ற பட்டியலிலே சேர்க்கப்படுகின்றன.